إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله خاتم النبيين وإمام المرسلين وهجة الله على خلقه أجمعين بعثه الله تعالى بالدين المبين والصراط المستقيم وجعل رسالتكم عامة للناس إلى يوم الدين صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اتقوا الله ربكم ليلا ونهارا أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் அழகிய பேர் நாமத்தை கூறிய புத்தபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். அந்த அல்லாஹ் புகழக்குரியவன் என்று உள்ளத்தால் ஏற்று நாவினால் சார்ந்து பார்க்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி வாழ்வில் வெற்றி கண்ட அருமை சஹாபாக்கள் சாபியோன்கள் சபோ சாபியங்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய மாளிகையிலே வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த அல்லாஹுவை உள்ளத்திலே ஏந்தி பள்ளிக்கு உள்ளேயும் வெளியிலேயும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தக்குவாவோடு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு அடியேன் உங்களுக்கும் அல்லாஹ்வின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்பை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் இறைவர் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த மார்க்கத்திலே எல்லா விடயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மார்க்கம். எங்களால் ஆராய்ச்சி பண்ணுகின்ற அளவுக்கு ஒன்றுமில்லை. எந்த அளவுக்கு இஸ்லாம் முழுமையான ஒரு மார்க்கம். அந்த வகையிலே இன்றைய ஹுத்பாவிலே நாம் ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற அந்த இஸ்லாம், இந்த ஒற்றுமையில் தான் எங்களுடைய பலம் சக்தி எங்களுடைய எல்லா விடயமும் தங்கி இருக்கிறது என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, தனிமையால் சாதிக்க முடியாத நிறைய விடயங்களை, அநேகமான விடயங்களை கூட்டாக ஜமாத்தாக ஒற்றுமையாக இருந்து சாதிக்க முடியும். அது கணவன் மனைவியுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது அந்த கணவன் மனைவி கிடைத்த குழந்தைகள் அந்த பிள்ளைகளுடைய ஒரு கூட்டு வட்டானிய ஒற்றுமையாக இருக்கலாம், அல்லது ஒரு கிராமத்தினுடைய எழுச்சியாக முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாவட்டம் அல்லது ஒரு மாகாணம் அல்லது ஒரு நாடு, இப்படி ஒரு ஊருடைய முன்னேற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் ஒரு ஊரினுடைய முன்னேற்றம் எல்லாவற்றையும் ஒற்றுமையிலே வைத்திருக்கிறார். ஒற்றுமை என்பது ஒரு பலம் என்று கூட கூறலாம், ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம் என்று கூட கூறலாம், ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி என்று கூட கூறலாம். ஒற்றுமை அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய பாதுகாப்பையும் வரவழைக்கின்ற மிகப்பெரிய ஐபாதத். அல்லாஹருடைய உதவி ஜமாஅத்துக்கு தான் இருக்கிறது, அல்லாஹருடைய உதவி நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கின்ற போதுதான் இருக்கிறது. அதிர்ச்சிகளை வந்திருக்கிறது சொல்லலாகோ அலைவசன் அவர் சொல்லுகின்ற ரெண்டு நபர்கள் பிரிஞ்சிருக்கிறார்கள், ரெண்டு நபர்கள் பேசிக்கொள்ள இல்லை. வியாழக்கிரம நாள் திங்கக்கிரம நாள் எங்களுடைய அமல் அல்லாஹ் ஒரு சில போய் சேருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு பேர் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அமல் அல்லாஹ் கொண்டு சேர்க்கும், அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் கொண்டு சேர்க்க மாட்டார்கள். நவுதுபில்லா, அந்த கூட்டங்களை நாம் யாரும் இருந்து வரக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே துவா செலுங்கப்பானவர்களே, அந்த அளவு ஒற்றுமை இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது. எந்த அளவுண்டா, ஒரு ஒன்றுபட்ட சமுதாயம், கணவன் மனைவி வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜமாத்தாக இருக்கலாம், அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற போது அவர்களுக்குள்ளே ஐந்து விடயங்கள் இருக்க வேண்டும். ஐந்து விடயங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற போதுதான் அந்த சமூகம், அந்த குடும்பம், அந்த சொசைட்டி, அந்த கமிட்டி முன்னே, அந்த கமிட்டியிலே உள்ளவர்களும் அதற்கு துணையாக உதவியாக இருக்கக்கூடிய ஜமாத்தார்களும் ஐந்து விடயங்களில் பங்கு கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் பாராட்டுதல். நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், எங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல விடயத்தை செய்கிறது, அந்த குடும்பத்தை நாங்கள் பாராட்ட வேண்டும் முதலாவது. அல்லது ஒரு கமிட்டி, ஒரு நிறுவனம் நல்ல ஒரு சேவையை செய்கிறார், அவங்களை பாராட்ட வேண்டும் முதலாவது விடயம். இரண்டாவது அன்பளிப்பு. குடும்பத்தில் ஒரு பிள்ளை நல்ல திறமையா இருக்குது, படித்து முன்னேறுது, அந்த பிள்ளைக்கு அன்பளிப்புகளை கொடுக்கணும். ஊர்ல ஒரு கலகம் இருக்குது, ஊர்ல ஒரு கமிட்டி இருக்குது, அழகா ஒரு நிறுவனத்தை எடுத்துட்டு போறாங்க, அழகா ஒரு ஜம்மியத்துலமா ஒரு சபையை எடுத்துட்டு போறாங்க, அழகா ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு எடுத்துட்டு போகுதான்னு அவங்களுக்கு எங்களை நாங்க என்ன எங்களால என்ன பங்களிப்பை கொடுக்கணும், அன்பளிப்புகளை கொடுக்கணும். எங்களால இதுதான் செய்ய இயலும். அன்பளிப்புன்னு செல்றது பணத்தை காணிய பூமியை கொடுக்கற மாத்திரம் அல்ல, எங்களுடைய நேரத்தை கொடுப்பதும் அதற்கு கொடுக்கின்ற அன்பளிப்பு தான். எங்களால பணம் இல்ல கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதுல கலந்து கொள்ளும் கண்ணியமானவர்களே. இரண்டாவது அந்த ஒற்றுமை அல்லது அந்த குடும்பம் தலை தூங்குவதற்கு, அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு இரண்டாவது விஷயம் அன்பளிப்பு கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவது விஷயம் உதவி. உதவி செய்யும் கணவன் மனைவி வாழ்க்கையில, மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் சொல்லவாக வளைவதும் வீட்டு வேலை செய்வாங்க, அதான் கேட்டா பள்ளிக்கு போவாங்க. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமாக வீட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுண்டா, சில நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பிஞ்ச ஆடைகளை கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைச்சிருக்கிறார்கள். தேங்காய் திரை இருக்கிறார்கள், வீட்டில் உள்ள சில பாத்திரங்களை கழுவி இருக்கிறார்கள், நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நிறையவே உதவி பண்ணிருக்கிறார்கள். எனவே அந்நியமானவர்களே, மூன்றாவது உதவி செய்ய வேண்டும். நாலாவது விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட், நேரம் கொண்டு கொடுக்கணும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணுமா, ஒரு சமூகம் ஒன்றுபட்ட ஒரு சமூகம், ஒரு அமைப்பு ஒற்றுமையாக இருக்கணுமா, எங்களால ஏங்க நேரத்தை அவங்களுக்கு நாம் கொடுக்கணும். கணவன் மனைவி வாழ்க்கையில அல்லது உறவினர்கள் வாழ்க்கையில நாங்க எப்படியாவது கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். நேரம் கொடுக்காட்டி பிரச்சனைகள் உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும். அடுத்த விஷயம், அஞ்சாவது விஷயம் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ஐந்தாவது விஷயம் உடல் சார்ந்த, உடல் சார்ந்த பங்களிப்பு கொடுக்கணும். உதாரணமாக பிள்ளை சமூகத்தில் முன்னேறி வருகின்றா, அந்த பிள்ளையை தலையை தடவணும், அந்த பிள்ளையை முத்தமிடணும், அந்த பிள்ளை என்னென்ன வகையில உடல் சார்ந்த விஷயம், அல்லது சமூகத்தில் ஒரு பெரியார் இருக்கிறார், ஒரு ஹசரத் இருக்கிறார், அவரால் நிறைய பிள்ளைகளை உருவாக்குறாரு, ஹாபித் ஆக்குறாரு, அந்த ஹசரத்துக்கு எங்களால் என்ன அன்பளிப்பு கொடுக்குது, ஹசரத்துல கையை பிடிச்சி ஹசரத் நீங்க பெரிய ஒரு தியாகம் செஞ்சீங்க, தலையை தடவணும். கண்ணியமானவர்களே, இது எங்களால அவர்கள் உடல் சார்ந்த விஷயம், அவர உள்ளம் வித்தியாசமான ஒரு சந்தோஷம் கொடுக்கும். எனவே இந்த அஞ்சு விஷயம், அது குடும்பமாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு கிராமத்தினுடைய கமிட்டியாக இருக்கலாம், அல்லது முழு நாட்டினுடைய ஒரு அமைப்பாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இந்த ஐந்து விடயம் கலக்கப்படுகின்ற போது, இந்த ஐந்து விடயங்களும் பேணப்படுகின்ற போது, அங்கே நாங்கள் ஒரு அதாவது நிறைய எதிர்பார்த்த இலட்சியங்களை அடைய முடியும். இது மிக முக்கியமானது. இஸ்லாம் எந்த அளவு இந்த ஒற்றுமைக்கு வலியுறுத்தி கூறியிருக்க என்பதை பாருங்கள். சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், அழகான உதாரணம், நான் மூணு உதாரணத்தை சொல்றேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைக்கு உதாரணம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு உதாரணம் பாருங்கள். எல்லோர்களும் எப்படி ஒரு மனிதனை போன்றவர், கரஜுலின் வாஹிதி. கடல் கலந்த நாட்டில் இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு நாட்டில், கேள்விப்படாத ஒரு நாட்டில் இருக்கலாம், மூமின்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர். எங்கட உடம்புக்கு வருத்தம் வந்தா நாங்க அனுபவிக்கிறத போல இன்னொரு நாட்டில் ஒரு முஸ்லீம் இருந்தா, மோமின் இருந்தா, அதையும் நாங்க அப்படித்தான் நினைப்போம். எங்கட அவுரத்தை இன்னொருத்தர் பார்க்க கூடாது, எங்கட குறைய இன்னொருத்தர் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற நாங்க, அதே போல மோமிங்கள குறைய இன்னொருத்தர் பார்க்க கூடாது, மோமிங்கள குறைய இன்னொருத்தர் பப்ளிக் பண்ண கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அழகான உதாரணம், அல் முஃமினூன் கரஜுலின் வாஹிதி, மனிதனை போன்றவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி சொன்ன கமத்தலில் ஜஸத், ஒரு உடம்பு கொப்பானவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல கல் புன்யான், ஒரு கட்டிலிருந்து கொப்பானவர். எவ்வளவு அழகான உதாரணம், ஒரு உடம்பு, ஒரு மனிதன், ஒரு கட்டிடம், எதை பார்த்தாலும் ஒரு அழகான உதாரணத்தை வெளியே கொள்ளலாம். கட்டிடத்தில் எடை இருக்குதா, குறைகளை காட்டி கொடுக்குமா? எவ்வளவு தைரியமா ஒரு கட்டிடம் இருக்கு, எவ்வளவு தைரியமா ஒரு கட்டிடம் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு மனிதனுடைய உடம்பு எல்லாம் இயங்குகின்ற போது அந்த மனிதன் எவ்வளவு வேகமாக அழகாக இயங்குகின்றான். அன்பானவர்களே, இது எங்கட ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கு இஸ்லாம் சொல்லி சென்ற அழகான உதாரணம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல விபரிக்கின்ற போது சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய, ஒரு மூமினுக்கு தன்னுடைய கண்ணிலே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, அந்த வருத்தத்தை ஏனைய உறுப்புகளும் அனுபவிக்கும், அந்த வருத்தத்தில் பங்குகொள்ளும். கண்ணுக்கு தான் வருத்தம் சொல்லி கண் மட்டும் தூங்காமல் இருக்காங்க, வாய் சாப்பிட மறுக்கும், கை குடிக்க மறுக்கும், கால் நடக்க மறுக்கும், அன்றாட வேலைகளை செய்து கொள்ள இல்லாம உடம்பு பின்வாங்கும். ஏன் காரணம், உடம்புல உள்ள ஒரு உறுப்புக்கு வருத்தம், ஏனைய உறுப்புகளும் அதன் பக்கம் தேவையுள்ளதாக இருப்பதால், அதனுடைய கஷ்டத்திலே பங்கு கொண்டதாக இருப்பதால் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அதை போல மூமின்கள் எல்லோரும் எந்த நாட்டில் இருந்தாலும், இந்த ஊர்ல இருந்தாலும், எந்த மூலை முழுக்கில் இருந்தாலும், என்ன பாசப்பட்டு பேசக்கூடிய அமைப்புல இருந்தாலும், வெள்ளையராக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், அரபியாக இருந்தாலும், அடிமையா எப்படியா இருந்தாலும், அவர்கள் மூமின்கள் என்ற அடிப்படையில நாங்க அவர்களோடு அவர்களை அப்படித்தான் நினைக்கிறோம். அவருடைய உள்ளம் எப்போதும் அந்த சிந்தனையில் தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒற்றுமையான நல் சமுதாயம் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கப்படும். கண்ணியமானவர்களே, ஒற்றுமையை வெளிக்காட்டுகிற சில இடங்களை நாங்கள் பார்க்க வேண்டாம். இது முக்கியமாக ஒற்றுமை வெளிக்காட்டக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இடையில இருக்கு. இது ஒரு அழகான உதாரணம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜமாஅத் தொழுகைக்கு வரோம். இவ்வளவு பெரிய ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடம் ஜமாஅத் தொழுகையில மாஷாஅல்லாஹ். சில பள்ளிகளில் 2,000-3,000 பேர் ஒவ்வொரு வாங்க, சில பள்ளிகளில் 5,000-10,000-1,000,000 பேர், எவ்வளவு பெரிய ஒற்றுமை. அதே போன்று பெருநாள் தினம், வெள்ளிக்கிழமை தினம் போன்ற எவ்வளவு பெரிய ஒற்றுமை வெளிக்காட்டுகின்ற சந்தர்ப்பம். வெள்ளிக்கிழமை நேரத்தில் யாரும் கடை தொடர்ந்து இல்லை, கடை அப்படியே மூடி எல்லாரும் பள்ளி உழுக்க, மிகப்பெரிய ஒரு மிம்பர். வெள்ளிக்கிழமனால் இந்த மிம்பர் மிகப்பெரிய ஒரு மீடியா, முஸ்லிம் உம்மத்துக்கும் ஒரு உலகுக்கும் ஒரு செய்தியை கொடுக்கணுமா, மிகப்பெரிய ஒரு மீடியா இந்த மிம்பர். வெள்ளிக்கிழமனால் எங்கெங்க எல்லாம் முஸ்லிம் கிராமம் இருக்குதோ எல்லா இடத்திலும் இந்த மிம்பர் பயன்படுத்தப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த பொதுமாக கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அன்பாளவர்களே, அது ஒற்றுமையை வழிகாட்டுகின்ற ஒரு இடம். அதே போல மக்கா மதீனா ஹஜ்ஜுடைய கடமை, அதுவும் ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம். எவ்வளவு வசதிக்காரர், படித்தவர், தாமரை யாரு போனாலும் அங்க எல்லாரும் ஒரு ஆடையோட, அந்த வெள்ள ஆடையோட, கப்பன் கப்பன் ஆடையை போன்ற அந்த வெள்ள இஹ்ராம் ஆடையோட கௌபாவோட வருவாங்க. தேடலாயிரு வசதிக்காரராயிரு, ஏழையாயிரு, படித்தவராயிரு, ஆலிமா தேடலாம், எல்லாரும் ஒரே ஒற்றுமை. ஒரு எகாமத்தால 10-15 லட்சம் மக்களை ஒரு அணியில கொண்டு வரக்கூடிய ஒரு ஒற்றுமையான இடம் இருக்கும். மக்கா மதீனா, இதை விட மிகப்பெரிய உதாரணம் என்ன வேணும்? இதை விட மிகப்பெரிய உதாரணம் வேறு என்ன வேணும்? ஒரு எகாமத்தால் சொல்லப்படுகிறது, இமாம் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறார், எல்லாரும் தப்பு இல்லை, 15-20 லட்சம் மக்களை ஒரே அணியில கொண்டு வராங்க. சுபஹானல்லாஹ், இந்த காட்சியை பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு நுழைந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய இடங்கள். அடுத்து ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய சில காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள் இடம்பெற்றால் ஒற்றுமை சீர்குலைந்து வரும். அந்த காரணங்கள் எங்களுக்குள்ளே நிகழ்ந்து விடக்கூடாது. அதுல மிக முக்கியமாக பிரச்சனைகள் ஏற்படுவது எங்களை ஒற்றுமையை சீர்குலைக்கும். அது குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனைகள் உருவாகின்ற போதும் அந்த ஒற்றுமை தீர்வுகளையும் தன்மை அப்படியே இழக்கப்பார். எனவே அந்த பிரச்சனைகள் வராமல் நாங்கள் என்ன செய்ய கொள்வோம்? எங்களுடைய மனது எப்பவும் சுத்தமாக இருக்க வேண்டும். கல்குன் தனிமாக இருக்கும், அல்லது கல்குன் வகி அல்லாவை நினைத்து நடுங்கக்கூடிய கல்வாக இருக்கும். இப்படி எங்களை கல்வி இருந்தா எப்போதும் நாங்கள் பிரச்சனைப்பட்டுக் கொள்ள மாட்டோம். எங்களை மற்றவங்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களா இருக்கும். மற்றவரை தப்புகளை எங்களை கண் கண்டாலும் அதை மறைக்கணும். எங்களை அவரு தப்புல நாங்கள் மறைக்கணும். ஆக முதலாவது விஷயம் பிரச்சனை, காணிக்கும் பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனை, இதையெல்லாம் ஒற்றுமையை சீர்குலைக்கும். எனவே யாரும் பிரச்சனைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. அது ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற மிக முக்கியமான காரணிகள் ஒன்று. இரண்டாவது பொறாமை. ஒருவருக்கு மத்தியில் வியாபாரத்தில் பொறாமை, ஒருத்தர் படித்து முன்னேறினா பொறாமை, இந்த பொறாமை இருக்கிறதே ஒற்றுமை சீர்குலைக்கும். சொல்லலாம் அணை சொல்லும் அவர் அஜித்தில் சொன்னார்கள், எப்படி விறகு இல்லை போட்டா நெருப்பு எப்படி இந்த விறகு எல்லாம் சாம்பலாக்குமோ அதை போல உங்களோட நன்மை எல்லாம் இந்த பொறாமை அப்படியே முழுமையா அழிச்சிரும். எங்களை நன்மை ஒன்றுமே இருக்காது. பொறாம பண்ணக்கூடிய மனிதனுடைய உள்ளத்துல அப்படி ஒன்றுமே இருக்காது. பொறாம ஏற்பட்டா ஒற்றுமை சீர்குலைஞ்சிடும். ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து முடிக்கிறத பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்வத்த அடுத்த வீட்டுக்காரவா பார்க்கலாம். சில சந்தர்ப்பங்களில் கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்வத்த தன்னுடைய மனைவியால சகித்துக் கொள்ள, தன்னுடைய அந்த மனைவியுடைய உம்மாவால மாமியால சகித்துக் கொள்ள முடியாது, அடுத்த வீட்டுக்காரவா சகித்துக் கொள்ள முடியாது, ஒரு குழந்தை முன்னேறத்த பக்கத்தில் உள்ள குழந்தையால சகித்துக் கொள்ள முடியாது. பொறாமை. கண்ணியமானவர்களே, இந்த பொறாமை யாருடைய உள்ளத்துல இருக்குதோ சொல்லலாக எச்சரித்தார்கள், மிக பயங்கரமான பாவம். பொறாமையோட யாரும் மௌத்தாகிடப்படாது. எங்களுடைய அமல் ஒன்றுமே அவ்வளோ போய் சேரா. பொறாமை உள்ள மக்கள் இரவுல தூங்க மாட்டாங்க. கவலை, அவன் முன்னேற்றானே, அவன் படிச்சிட்டானே, அவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டானே, அவன் மாதா மாதம் நல்ல வருமானம் எடுக்கிறானே, வருஷ வருஷம் உமுறாக்க போறானே, நிறைய பேர் சதக்கா கொடுக்கிறானே, ஒரு கவலை. அடுத்த விஷயம், பொறாம உள்ள உள்ளங்கள்ல ஒன்றுமே நல்லதை விதைக்கலாம். நீ குழுவினி மரவும் பசாதகம் உள்ளாகவும் வரலாம். யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குமோ அந்த நோய் கூடிக்கொண்டுதான் போக குறைக்கலாம். அல்லாதான் நம்ம உள்ளத்தை மாற்றணுமே தவிர எங்களால மாற்றலாம். ஒரு மனிதன் நினைத்து மாறினாலே தவிர அல்லாஹ் அவனை மாற்றுவது இல்லை. அவன் நினைச்சு திருந்தது தப்போதான் அல்லாஹ் அவனை திருத்துவான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பொறாமை யாருடைய உள்ளத்திலும் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தால் ஒற்றுமை சீர்குலையும். இனி பயங்கரமான எச்சரிக்கை, மிக பயங்கரமாக இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற காரணிகளிலே ஒன்று. அடுத்து ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற காரணிகளிலே ஒரு ரகசியத்தை பரவ செய்யப்படுது. அதை இப்படியும் சொல்லலாம், ஒரு மஜிலிஸ் அல்லது ஒரு குடும்பம் இதனுடைய அமானிதத்தை பேணாமல் இருப்பதற்கு சொல்லலாம். உதாரணமா கணவன் மனைவி என்ற ஒரு வாழ்க்கை, ஒரு அமானிதமான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த இல்லற விஷயத்தை வெளியிலே சொன்னால் மௌத்துக்கு பின்னால் கயாமத்துனால் மிக பயங்கரமான தண்டனை இருக்கிறதே சொன்னார். அதே போன்று ஒரு நிர்வாகம், பள்ளியுடைய நிர்வாகம் இருக்கிற ஒரு அமானிதம், பள்ளியுடைய நிர்வாகத்திலே 10 பேர் 11 பேர் அங்கம் வகிக்கிறார்கள். ஊரிலே ஒரு காரார் அல்லது ஒருவர் ஒரு தப்பு செய்கிறார், ஒரு ஜமாத்திலே ஒருவர் வந்து சொல்கிறார், அசரத் அல்லது ஹாஜியார் இவர் இப்படி ஒரு நடத்தவர்த்தி இருக்கு, இவர் திருக்கோம் என்று சொல்லுவார். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் மசூரா போட்டு அவரை வீட்டுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க போவாங்க. போறதுக்கு முன்னால இவர் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுவார், உங்களை பிடிக்க வர போறாங்க, நிர்வாகத்துல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இது என்ன தெரியுமா? இது ரகசியத்தை பரக செய்யப்படுது. அமானிதம், ஒரு மஜ்லிஸ் அமானிதம். பழைய மாணவர்களுக்கு பேசக்கூடிய விஷயம் வெளியில போகக்கூடாது. அது பப்ளிக்கான சில விஷயமா இருந்தா பிரச்சனையில போகலாம். சில மசூராக்கள் வெளியில போகக்கூடாது. ஒரு மஜ்லிஸ் அமானிதம். உலமாக்கூடிய மஜ்லிஸ்ல உலமாக்க நாங்க ஒன்று சேரும், வேறவங்க வந்து அதை உட்காரதா இருந்தா சலாம் சொல்லி அனுமதி எடுத்ததுக்கு பின்னாலதான் உட்காரலாம். அப்படி இல்லாட்டி அவர் பாவம் செய்து கூட இருக்கிறார், மைத்த உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மஜ்லிஸ்ல உட்கார முன்னால சலாம் சொல்லி அனுமதி எழுதுறதுக்கு பின்னால உட்காரும். இஸ்லாம் அழகான வழிகாட்டு தந்திரி, யார வீட்டுக்கு போய் திடீர்னு நுழையல, முதலாவது முறை சலாம் சொல்லுங்க பதில் வரையிலையா, இரண்டாவது முறை சலாம் சொல்லுங்க பதில் வரையிலையா, மூணாவது முறை சலாம் சொல்லுங்க அதுக்கும் பதில் வரலையா, திரும்பிடுங்க. அதுக்கு மேல கஷ்டப்படுத்த கூடாது, கஷ்டப்படுத்தினா அது பாவம். சரிய அழகான வழிகாட்டு சொல்லித்தரு, அவர் என்ன நிலைமை இருக்காரோ அது எங்களுக்கு தெரியாது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் ஒன்று ரகசியத்தை பரகசியப்படுத்துதல். அடுத்தது தவறுகளையும் பரகசியப்படுத்துதல். இதுவும் தப்பு தவறுகள், தப்பு தவறுகள் யாருக்கையாவது நடக்கும். மனிதன் குறையுள்ளவன், குறையை காணக்கூடும். மனிதன் இயல்பிலே குறையுள்ளவன், குறையை கேடக்கூடியவன். ஒஸ்தாதுமார் பிள்ளையுடைய குறையை தருவார்கள், பிள்ளைகள் ஒஸ்தாதுமாருடைய குறையை தருவார்கள். ஒரு ஜமாஅத்தார் ஊரினுடைய இந்த நிர்வாகத்துடைய குறையை தருவார்கள், நிர்வாகிகள் ஜமாஅத்தாவுடைய குறையை தருவார்கள். கணவன் மனைவியுடைய குறையை, மனைவி கணவனுடைய குறையை, இது வளமை, இது ஒரு வளமை. எனவே அன்பானவர்களே, குறைகளை பரகசியப்படுத்தக்கூடாது. குறைகளை யாருக்கு அவர் கண்டால் இஸ்லாம் சொல்லித்தர போற அவருக்கு அவன் நான் துவா செய்யணும், அவரை அணுகி சொல்லணும். அதுதான் நாங்க அவரை சமூகத்துக்கு முன்னால கேவலப்படுத்த போனா அவர் தொடர்ந்து அந்த தவறுல நிலைத்து இருந்து கொண்டிருப்பார். எனவே ஒரு மனிதன் தப்பு தவறு செய்கிறானா அவனை முறையான முறையில அணுகி அந்த மனிதத்திற்கு அந்த குறைய பப்ளிக் பண்ண யாருக்கும் அனுமதி மறைத்தா அல்லாஹ் கியாமத்தில் நாள் எங்கிற குறைகளை மறைத்து எங்களை மன்னிப்பான். எனவே மற்றவருடைய குறைகளை எப்பவும் மறைக்கக்கூடியவர்களாக அனுப்போம். அடுத்த விஷயம், எங்களுடைய உறுப்புகளை சரியான முறையில் தேனாமல் இருக்கும். இந்த கை இருக்கிறேன், கை செலவான கை சும்மா இருக்காது. ஒரு பஜாருக்கு போனா ரெண்டு பேரை லேசா அடிப்போம், அல்லது இன்னொரு பிரச்சனை ஏதாவது நடந்துச்சா முதலாவது கை வைக்கிறவர் தான், அல்லது ஊர்ல ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை முதலாவது பேச்சு ஏசுற அவர் தான். கண்ணியமானவர்கள் உறுப்புகள் பேணப்படணும், இல்லாட்டி ஒற்றுமை சீர்குலை. அதனால தான் சொல்லலாம் அலைவ செல்லம் ஒரு வகுப்பில் சொன்னார்கள், யாருடைய இந்த நாவையும் யாருடைய இந்த மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு துவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார். சொல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் பொறுப்பெடுக்கிறார். இந்த இரண்டு மிக பயங்கரமான உறுப்புகள். ஒரு ஊரிலே ஒற்றுமை இல்லையா, அதற்கு காரணம் நாவு. ஒரு ஊரிலே சமூகம் வேறுபட்டு பிரிந்திருக்கிறார்களா, அதுக்கு காரணம் நாவு. குடும்பம் கலைகிறதா, அதுக்கு காரணம் மர்மஸ்தானம். ஒரு குடும்பம் பிள்ளைகள் அனாதையாகப்பட்டு சீரழிகிறார்களா, காரணம் அதற்கு இந்த அப்பம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு உறுப்பை பற்றி நீங்க கடுமையாக சொன்னார். இந்த நாவு இருக்குது சுமார் 50-60 கிராம், மனிதனுடைய உடம்பு இருக்குது 50-60 கிலோ கிராம். எந்த அளவு பவர் தான் இந்த நாக்கு, 50 கிராம் உடைய நாக்கு இருக்குது, 50 கிலோ கிராம் உடைய அந்த உடம்பை கொண்டு நரகில தூக்கி தள்ளக்கூடிய மிக அபாயமானது நாக்கு. எலும்புகள் இல்லை, வேண்டிய பொருளுக்கு திரும்பி திரும்பி பேசும். சொல்லலாம் அலைவசன ஹதீஸ்கள் எச்சரித்தார்கள், கயாமத்துறை நாளை சில மக்கள் இரண்டு முகமுறை வாழ்வார்கள், இங்க ஒரு முகம் இன்னொரு இடத்துல ஒரு முகம். கண்ணியமானவர்களே, எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார் இந்த விஷயங்களை எப்பொழுதும் பேணிக் கொள்ளுங்கள். அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, யாருக்கும் எங்களுடைய கருத்தை தெளிக்கக்கூடாது. கருத்தை தெளித்தலும் ஒற்றுமையை சீர்குலைக்கிறது. விரும்பினா ஈமான் கொள்ளுங்கோ, விரும்பினா நிராகரிக்கும். அல்லாஹ் சொல்லிருக்கிறான், ஈமான் கொண்டா என்னென்ன பாய்தா, என்னென்ன நன்மை கோரிக்கம் இதெல்லாம் கிடைக்கும். நீ நிராகரிச்சா உனக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லிருக்கிறான். எனவே விரும்பினா ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா நிராகரிக்கும். கண்ணியமானவர்களே, யாரோடையும் நாங்கள் மிருதுவாக பேசுவோம், யாருக்கும் என்னுடைய கருத்தை திணிக்கக்கூடாது, புகுந்தக்கூடாது. எந்த அளவுண்டா, இப்ப அழகான உதாரணம் பொருவான் நல்லா சொல்லியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களையும் அல்லாஹ் பிரவுனோடத்திலே அனுப்புகிறான், தவா கொடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், மிருதுவாக சொத்தாக போய் பேசுங்க. ரெண்டு பேர் மிருதுவாக பேசுங்க. அப்படி நீங்க பேசினா என்ன நடக்கும் தெரியுமா, அவர் படிப்பினு பெறுவார் அல்லது பயந்து நல்லொரு அழித்து வருவார். யார் அழித்தீர்கள் நபி? சாதாரண ஒரு கொடுங்கோரன் அல்ல, தன்னுடைய இருப்பிடத்துக்கு ஆபத்து வரும் என்று நினைத்து கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகளை கொலை செய்த மிகப்பெரிய கொடூரமான அரசனிடத்திலே ஒரு நபி, இரண்டு நபியை அல்லாஹ் அனுப்பி சொல்லுகிறான், மிருதுவாக பேசுங்கள். சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய புத்திமதி! எனவே அன்பான் அல்லாஹ்வை நல்லடியார் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்து ஒற்றுமையை சீர்குலைக்காமல் எப்போதும் ஒற்றுமையை நாங்கள் வளர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மக்களை நாங்கள் வாயால் சொல்லி திருப்புகின்ற போது சில வேளை அவர்களுக்கு அது மனக்கட்டத்தில் ஏற்படலாம். உளவியல் சொல்லித் தருகிற ஒரு உண்மையை ஒரு மனிதன் வாயால் சொல்லுவதை விடவும் அவனுடைய உடம்புகளால் அவனுடைய செயல்களால் அவன் காட்டக்கூடிய அந்த நன்னடத்தை இருக்கிறதே அது தாக்கத்தை அதிகமைப்படுத்தும். சொல்லை விட செயல் பலமானது, சாதனையானது. எனவே அன்பானவர்களே, வீட்டிலே உள்ள குழந்தைகளை நாங்கள் தான் வளர்க்கிறோம். எங்களுடைய குழந்தைகள் நல்ல பேச்சு பேசுவது, கெட்ட பேச்சு பேசுவது எங்களுடைய நடத்தையா? அந்த கூட்டம், அந்த கூட்டான் அந்த குடும்பத்தினுடைய நடத்தையா? குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேச தெரியாதவர்கள், குழந்தைகள் கேட்ட வார்த்தையை தான் பேசக்கூடியவர்கள். குழந்தைகளுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது, குழந்தைகள் கேட்ட வார்த்தை தான் பேசுகிறார்கள். நாங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு கூட்டான ஒற்றுமையான குடும்பத்தில் எதை பேசுகிறோமோ அதைத்தான் குழந்தைகள் பேசுவார்கள். ஆனால் குழந்தைகளுக்கு தெரியாது நல்லது கெட்டதில்லை, எங்கு அங்கு விதைக்கப்படுகிறதோ அதைத்தான் அவர் அறுவடை செய்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒற்றுமையை எப்போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டும்? அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் கூட அதைத்தான் சொல்லுகிறார், இன்னமல் முஃமினூன இக்வா, மூமின்கள் எல்லோரும் ஒரு சகோதரர்கள் என்று சொல்றார், ஒரு உறவுகள் எல்லாரும். ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஒற்றுமையை நீங்கள் வலுப்படுத்துங்கள், ஒற்றுமைக்கு நீங்கள் நீர் ஊற்றி அந்த ஒற்றுமையை வளர்த்துருங்கள். அந்த அர்த்தத்தை அல்லாஹ் உள்வாங்கி சொல்கிறார், ஒற்றுமையை நீங்க வளர்த்துருங்கள். அது எந்தெந்த இடத்தில் அந்த ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே வளர்த்துருங்கள். உங்களால் எதை கொடுத்து அந்த ஒற்றுமையை வளர்க்க முடியுமோ அதை வளருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்லுகின்ற ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் ஒவ்வொரு கவுமுக்கு அனுப்பினார். அந்த கவுங்கள் என்ன செய்தார்கள்? அந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஒரு வித்தியாசமான பாணியை அல்லாஹ் சொல்கிறார். பாருங்கள், வலிலா மதியன அபாவு சுஐபா, மதியன் வாக்கிற்கு அவர்களின் நின்று உள்ள ஒரு சகோதரன் சுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். வலிலா சமூத் அபாவும் சாலிஹா, சமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் நின்றும் ஒரு சகோதரர் சாலிஹைத்தை அவர்கள் அனுப்பினோம். வைலா ஆதின் அஹாவும் ஹூதா, ஆத் கூட்டத்துக்கு அவர்கள் நின்றும் ஒரு சகோதரர் சாலிஹைத்தை அவர்கள் அனுப்பினோம். அவர்களை நின்றும் ஒரு சகோதரன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த சகோதரன் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளை அல்ல. அல் ஹல்கு யாருல்லா, படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே கலிமா ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் இருந்தாலும் அவர் ஒரு மனிதனின் அடிப்படையில் அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், உடைய பாவங்களை மன்னித்து உனக்கு பொருத்தமான நல்லடியாரை கொடுத்து அனைவரையும் இறைவன் சந்தோஷித்துக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் வா ஆஃபிர தவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.